நாடு முழுவதும் விமான நிலையங்களில் பணி புரிவதற்கென வரும் ஊழியர்கள் அனைவரையும் வெடிப்பொருட்கள் வைத்திருக்கிறார்களா என்ற கட்டாய பரிசோதனைக்கு உட்படுத்தாமல் எழுந்தமானமாக தெரிவு செய்யப்படுபவர்கள் மாத்திரம் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என அரசு தெரிவித்துள்ளது. சுமார் 140,000 பணியாளர்களுக்கு விமான நிலையங்களின் தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்குள் சென்று வருவதற்கான அனுமதி காணப்படும் நிலையில் இந்த பரிசோதனையானது அவசியமாவதாக போக்குவரத்து அமைச்சர் டரன் செஸ்டர் தெரிவித்தார். அண்மையில் சிட்னி விமான நிலையத்தின் ஊடாக வெடிப்பொருட்கள் விமானத்திற்குள் கொண்டு செல்லப்படவிருந்த முயற்சி முறியடிக்கப்பட்டிருந்த பின்னணியில் விமான நிலையங்களில் பணிபுரிபவர்கள் அனைவரும் வெடிப்பொருட்களுக்கான கட்டாய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட மாட்டார்கள் என்ற அரசின் அறிவிப்பு நகைப்புக்கிடமானது என சுயாதீன செனட்டர் நிக் செனஃபோன் தெரிவித்தார்.
That pilots are screened, but others are exempt from mandatory screening. It doesn't pass the pub test, it doesn't pass any basic security test, and the sooner this loophole is closed, the better. Most Australians, when told that there isn't mandatory screening of those that have access to aircraft, the baggage handlers, the caterers, everyone else who can have access to aircraft, aren't screened or are only screened on a random basis, are pretty horrified.
ஆனால் அரசின் முடிவை நியாயப்படுத்தியுள்ள போக்குவரத்து அமைச்சர் டரன் செஸ்டர் அனைவரையும் கட்டாய பரிசோதனைக்கு உட்படுத்தும் பரீட்சாத்த முயற்சி வெற்றி அளிக்காததால் அது நடைமுறை சாத்தியமற்றது என கூறினார்.
It wasn't feasible in terms of maintaining that balance between safety and security and having operational airports. So the level of unpredictability in this random testing does meet the international standards. And keep in mind, there are a lot of other security and safety applications in place within the airport, both within the passenger area and then within the secure area, that are constantly being assessed and reviewed to maintain confidence for the travelling public, and we'll keep on doing that because obviously as a government we take security as our number one priority, and we need to maintain safety for everyone involved.
நேஷனல் எனர்ஜி கரண்டி எனப்படும் மின்சக்தி மற்றும் எரிசக்தி தொடர்பிலான தமது திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு குடும்பமும் வருடத்துக்கு $115 வரை தமது மின் கட்டணத்தில் சேமிக்கலாம் என அரசு தெரிவித்துள்ள நிலையில் இதுகுறித்த பொருளாதார திட்ட மாதிரியொன்று விரைவில் வெளியிடப்படும் என எரிசக்தி துறை அமைச்சர் ஜார்ஜ் ஃப்ரைடன்பர்க் கூறியுள்ளார்.
As you know what John Kenneth Galbraith said about modelling, it was designed to make astrology look good, and we will be doing the modelling, but we have the advice from the Energy Security Board that prices will come down. We'll share that modelling with the Labor Party, but we're very confident in the numbers.
அரசின் புதிய எரிசக்தி திட்டம் குறித்த முழுமையான விவரங்களை தெரிந்து கொண்டதன் பின்னரே இந்த திட்டத்திற்கு ஆதரவு வழங்குவதா இல்லையா என்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என லேபர் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிக் சாம்பியன் தெரிவித்தார்.
You go to the government's advice, the advice from the Energy Security Board. Go to the bottom of page 4. There's this little sentence in there that talks about a secondary market. Now, nobody knows what form that will take. It might well be conceptually a carbon trading market. It might well conceptually put reliability into the system. Well, who doesn't like those things? But, you know, the devil's in the detail, and there is no detail.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். கடந்த வாரம் மத்திய குயின்ஸ்லாந்து கடற்பகுதியில் மீன்பிடி படகொன்று கவிழ்ந்ததில் மரணமடைந்த 6 மீனவர்களில் 2 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் ஏனைய 4 உடல்களை தேடும் பணி நடைபெறுகிறது. இந்த படகிலிருந்த ருபென் மக்டோரன் என்பவர் மட்டும் உயிருடன் மீட்கப்பட்டிருந்தார். காவல்துறையின் ஆழ்கடல் சுழியோடிகள் பல சவால்களுக்கு மத்தியில் இறந்தவர்களின் உடல்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறை அதிகாரி டரன் சமவில் தெரிவித்தார்.
It took a couple of dives to locate the male persons, and it was simply because of firstly gaining entry and then moving debris. So as you can imagine, the boat sits on its roof on the ocean floor. There's a large amount of debris that has been tossed about, and some of the dives just involve moving debris so that they can then return and have another go.
நாட்டில் ஓரினச் சேர்க்கையாளர் திருமணங்களை அங்கீகரிப்பதா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்காக நடைபெறும் அஞ்சல் வழி கருத்து வாக்கெடுப்பு எதிர்வரும் நவம்பர் 7 திகதி முடிவடைய உள்ள நிலையில் இதற்கு ஆதரவாக நேற்று நாடு தழுவிய ரீதியில் பேரணி இடம்பெற்றது. இந்த விடயம் தொடர்பில் ஆஸ்திரேலியா பல ஆண்டுகளாக விவாதித்துக் கொண்டிருக்கும் சூழலில் பல நாடுகள் ஓரினச் சேர்க்கையாளர் திருமணங்களை சட்ட ரீதியாக அங்கீகரித்து விட்டன என சிட்னியில் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜஸ்ட் Equal என்ற அமைப்பின் இவன் ஹின்சன் டியோ தெரிவித்தார்.
It's well time that Australia actually does the same thing. It's a simple vote. We should be able to get this through Parliament really easily. Germany could do it in a week. There's no reason to say why we can't do it shortly after the 15th of November.
விக்டோரியா மாநிலத்தின் சர்ச்சைக்குரிய கருணை கொலையை ஆதரிக்கும் சட்ட முன்வடிவிற்கு விக்டோரிய நாடாளுமன்றத்தின் கீழ்ச்சபை அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இது மேல் சபையில் நிறைவேற்றப்படுவதை தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் தான் மேற்கொள்ளவிருப்பதாக ஆஸ்திரேலியன் கன்சர்வேட்டிவ்ஸ் கட்சியின் தலைவர் கோரி பெர்னாடி தெரிவித்துள்ளார். ஒருவரிடம் மட்டுமே உயிர் வாழலாம் என்ற நிலையில் இருக்கும் கடுமையான வலியை அனுபவிக்கும் 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே கருணை கொலை செய்யப்படுவதற்கு இந்த சட்ட முன்வடிவு அனுமதி வழங்குகிறது. ஆனால் கருணை கொலை குறித்த சட்ட முன்வடிவு விக்டோரியாவில் சட்டமாக்கப்பட்டால் அது நாடு முழுவதும் எதிர்மறையான விளைவுகளை உண்டாக்கும் என்பதால் தான் இதை ஆதரிக்கவில்லை என கோரி பெர்னாடி தெரிவித்தார்.
People's emotional attachment to, you know, making their decision to end their own life in the circumstances that some are putting forward. But I know the lived experience of government, and I know that once you travel down this road where government is endorsing the taking of an individual life under any circumstances, it is a one-way street, and it will have massive long-term changes, which has been experienced everywhere in the world. So I don't support it.
ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்கும் நியூசிலாந்து மாணவர்களுக்கான கல்விக் கடன் சலுகையை நிறுத்துவது என்ற அரசின் முடிவில் மாற்றம் ஏற்படும் என தான் நம்புவதாக நியூசிலாந்தின் புதிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் ஜசிண்டா ஆர்டன் தெரிவித்துள்ளார். கடந்த மே மாதம் ஆஸ்திரேலிய அரசால் அறிவிக்கப்பட்ட இந்த முடிவிற்கு இம்மாத ஆரம்பத்தில் செனட் அவை அனுமதி வழங்காத நிலையில் மல்கம் டர்ன்புல் தலைமையிலான அரசு இந்த திட்டத்தை கைவிட்டுவிடும் எனவே தான் நம்புவதாக ஜசிண்டா ஆர்டன் கூறினார்.
I hope that we have that degree of mutual policy and access that we've had in the past. So I certainly hope it doesn't come to that. But if we do find that New Zealanders aren't able to access tertiary education in the same way as Australian students currently do, then there will be flow-on effects here.
இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகின்றது.